வணக்கம் திரு கார்த்திக் சுப்ராஜ்.
வணக்கம். வணக்கம்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பு சார்பாக உங்களோட பேசுறதுல மற்றற்ற மகிழ்ச்சி.
தேங்க்யூ. தேங்க்யூங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பேசுறதுல.
முதலாவதாக உங்களின் துவக்க காலம், அதாவது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இன்ஃபோசிஸில் வந்து வேலை செய்து கொண்டிருந்த பொழுது எப்படி உங்களுக்கு சினிமா ஆசை துளிர்விட்டது, எப்படி அந்த ஆசையை நீங்கள் வந்து பட்டயம் தீட்டி கொண்டீங்க அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
ஆக்சுவலாக நான் பெங்களூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இன்ஃபோசிஸ் கிடையாது, இன்னொரு ஒரு கம்பெனி. அதில் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். பட் அதில் ஒரு 3 இயர்ஸ் எனக்கு எந்த தாட்டும் வரல சினிமாக்குள்ளே போகிறதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்க முடியும். நான் கேம்பஸ்லேயே பிளேஸ்மெண்ட் ஆனதுனால அந்த ஒர்க்கையும் கொஞ்சம் ஒழுங்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கழித்து எனக்கு இது நம்மளுக்கு கரெக்டாக வராதுன்னு தோணுச்சு. அதாவது இப்படியே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு போகிறது எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுச்சு. ஸோ ஃபிலிம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு ஆசை இருந்தது, ஒரு பேஷன் இருந்தது வந்து அதுக்கான முயற்சியில் எடுக்கலாம். ஐ மீன் உடனடியாக நம்ம வந்து இப்போ படம் எடுக்க போகிறோன்ற நம்பிக்கை வரல. அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை கற்றுக்கலாம், ஃபில்ம் மேக்கிங் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தது தான். பெங்களூர்ல வந்து ஃபிலிம் கேம்ரோன் அகாடமி இருக்குது, அது சஞ்சய் நம்பியார் ஒரு ஃபில்ம் மேக்கர், அவர் வந்து ஒரு 1 டே ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணது தான் ஆக்சுவலி ஃபில்ம் மேக்கிங் கரியரோட ஸ்டார்ட்னு சொல்லுவேன்.
சினிமாவில் வந்து பல துறைகள் இருந்தாலும் இயக்குனர் துறையை ஏன் தெரிவு செய்தீங்க?
இல்லை, எனக்கு அது சின்ன ஸ்கூல் டைம்ல இருந்தே எனக்கு அந்த ரைட்டிங், அதாவது சில விஷயங்கள், மீன் கிரியேட்டிவான எழுத்துகள் பிடிக்கும். ஈவன் ஸ்கூல்ல கூட கல்ச்சுரல்ஸ்ல ஸ்டேஜ் பிளே, அதாவது டிராமாவுக்கு எழுதுறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது, மைண்ட் ஷோக்கு கான்செப்ட் எழுதுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிவ் கிரியேட்டிங் சம்திங், அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஈடுபாடு.
சாஃப்ட்வேர் இன்ஜினியரான கார்த்திக் சுப்ராஜ், எப்பொழுது முழுமையான இயக்குனர் ஆனீர்கள்?
முழுமையான இயக்குனர் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு குறும்படம் எடுக்கும் போதே வந்து ஒரு கண்டிப்பாக நம்ம ஒரு முழுமையான இயக்குனராக தான் இருப்போம். கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம், அது வித்தியாசம் கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிம்னு ஃபில் மேக்கர் இஸ் ஃபில் மேக்கர், வெதர் இமேஜ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆர்ட் ஆஃப் ஃபீச்சர் ஃபிலிம். இப்போ ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய எடுத்துட்டேன், ஒரு 10 மீன் ஒரு 5-6 குறும்படங்கள் எடுத்துட்டேன். பட் ஆனால் அது எல்லாமே ஒரு அமைச்சரான குறும்படங்கள் தான். ஸோ அப்போ நான் ஒரு முழுமையான ஒரு ஃபில் மேக்கரானு சொல்ல முடியாது. பட் அதுக்கப்புறம் அந்த நாளே இயக்குனர்ன்ற ஒரு இதுக்கு வந்து ஒரு குறும்படம் செலக்ட் ஆச்சு. ஸோ செலக்ட் ஆனப்போ நாளே இயக்குனர் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். டிசைட் பண்ணி பண்ணும் போது ஆஃபீஸில் லீவ் கேட்டு பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணோம். பட் அது சூழ்நிலைகள் ஒத்து வரல, ஆஃபீஸில் லீவ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி விஷயங்கள் வரல. அப்புறம் நான் வந்து ஃப்ரான்ஸுக்கு போய் ஒர்க் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் வந்துச்சு. அப்படிலாம் இருக்கும்போது நான் சரி இது வேலையை விடுவோன்ற முடிவு எடுத்தேன். எனக்கு நான் வேலையை விட்டனால தான் இன்னைக்கு நான் ஒரு ஃபுல் டைம் ஃபில் மேக்கர் ஆகிருக்கேன். ஆனால் ஒரு வகையில் நல்லது தான், ஆஃபீஸில் லீவ் கொடுத்துருந்தாங்கன்னா நானும் அதை பார்ட் டைமாகவே பண்ணிட்டு அப்படியே ஷார்ட் ஃபிலிம் மட்டுமே எடுத்துகிட்டு போயிருந்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு வேலையை பிட் பண்ணதுனால தான் இப்போ ஒரு ஃபுல் டைம் ஃபில் மேக்கராக இருக்கேன்.
இப்போ குறும்படங்கள் இயக்கியதாக சொன்னீர்கள், அந்த அனுபவங்கள் குறிப்பாக நாளைய இயக்குனர் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பற்றிய அனுபவங்கள் சொல்லுங்களேன்.
கண்டிப்பா. நான் குறும்படங்கள் ஃபர்ஸ்ட் முதல்ல பெங்களூர்ல எடுக்க ஆரம்பிச்சப்போ வந்து எப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நானே கேமரா அப்ளை பண்ணுவேன், நானே எடிட் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் தான் நடிப்பாங்க, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுல கொஞ்சம் ஓரளவு டீசெண்டா பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்பவும் அமைச்சரா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லேயே பண்ணாலும் அது கற்றுக்க, ஏன்னா அது ப்ரொஃபஷனல்ஸோட சஞ்சய் நம்பியான்ற ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து கற்றுக்கிட்டு பண்றதுனால வந்து அது ஒரு லேர்னிங் ப்ராசஸா பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் நாளே இயக்குனருக்கு வந்து நான் சென்னை வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல டீம் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. டீம் தான் ஒரு சினிமாடகிராஃபர் வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா முடன்ற படம் எடுத்திருக்காரு, அந்த படம் வெளிவரப்போகுது அந்த சினிமாடகிராஃபர். அப்புறம் வந்து ராஜேஷ் முருகேஷன் ஒரு மியூசிக் டைரக்டர், அப்புறம் ரகுராம் ஒரு மியூசிக் டைரக்டர், நிறைய அல்ஃபோன்ஸ் எடிட்டர், சவுண்ட் டிசைனர், இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸை வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்போ தான் எனக்குள்ள அந்த ஒரு ப்ரொஃபஷனல் விஷயங்கள் வர ஆரம்பிச்சு. சினிமா வந்து ப்ரொஃபஷனலாக எப்படி அமைச்சு ஒரு இண்டிபெண்டன்ட்ல இருந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் வச்சு ஒர்க் பண்ணுன்றது கற்றுக்க ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாளே கூட நான் கற்றுக்கிட்ட விஷயம், நாளே கூட ஒரு 6 படம் எடுத்தேன், 6 குறும்படங்கள். அந்த 6 குறும்படங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம்தான் வந்து எனக்கு சினிமாவே.
எப்பொழுது உங்களுக்கு முழு திரைப்படம் இயக்கும் வாய்ப்பு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. அதாவது உங்களின் முதல் படம் வந்து பீட்சா இல்லையா, அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
எனக்கு இந்த நாளே முடிச்ச உடனே வந்து ஒரு 3 நிலைய படம்க்கான ஸ்கிரிப்ட் எழுதுவோன்ற மாதிரி தோணுச்சு. ஒரு ஃப்ரெண்டோட ஒரு படத்துல போய் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணேன்னா ஸ்கிரிப்ட்ல போய் உட்காந்து ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் அதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படம் அந்த படத்துக்கும் ப்ரொடியூசர் கிடைக்காம போயிட்டாங்கன்னா நம்ம நம்மளோட ஸ்கிரிப்ட் எழுதுவோம்னு சொல்லிட்டு நான் தனியாக உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சேன். அது எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்ச கதையை தான் வந்து ஜிகர் தண்டா, ஜிகர் தண்டாவோட கதை தான் முதல் எழுதி முடித்தேன். அதை முடிச்சுட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு தேடி ரொம்ப நாள் போய் அதுவே கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அந்த ட்ராவல் போயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு கட்டத்துல தான் சரி இந்த ஸ்கிரிப்டை நம்ம ஏன்னா பட்ஜெட் கூட இருக்கின்றனால தான் எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஸோ ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒன்று எழுதுவோம்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு சின்ன ஐடியா தான் பீட்சா. ஸோ அது ஐடியாவா ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. இன்னொன்னு கொஞ்சம் வேகமா அதை எழுதுனேன், சீக்கிரம் எழுதி முடிக்க முடிச்சு. எழுதி முடிச்சோன்னா ஒரு ப்ரொடியூசர்ட்ட காமிச்சது தான் சிவிகுமார் போய் சொன்னதுனால தான் அவர் இன்னிகேட்டா ஏன்னா லோ பட்ஜெட் அப்படின்றனால அவரும் கண்டிப்பா பண்ணிடலாம்ன்ற மாதிரி சொன்னதுனால தான் எனக்கு முதல் வாய்ப்பு கிடைச்சிச்சு.
மைக்கேல் எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறேன்னு. இன்னைக்கு டைவர்ஸ் வேணும்னு வர கூட்டத்தில் முக்கால்வாசி பேர் காஸ்ட்லியான கார்ல தான் வராங்க. அதனால காசு பணம் பணத்துறதோட மூடிக்கிட்டு முதல்ல கல்யாணம் பண்ற வழியப்ப நான் சொல்றேன் சரிதாடா.
ஆமாம் கல்யாணம் பண்ணிடுறேன். அப்புறம் இங்கே ரெண்டு பேரும் டாஸ்மாக்ல காஸ்ட்லியாக 150 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி ட்ரீட் வை.
150 ரூபாய்க்கு எங்கடா கிடைக்கும்?
என்ன சொன்னீங்க?
கல்யாணம் பண்ண போற, அப்பாவை போற, சாரி சாரி அப்பாவை போற, அப்புறம் கல்யாணம் பண்ண போற, வை ட்ரீட்டு.
கரெக்டாக சொன்னான்டா.
இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த பீட்சா திரைப்படம், இந்த பீட்சா திரைப்படத்தோட கதை தெரிவுல ஏதாவது சுவாரஸ்ய பின்னணி இருக்கா?
கதை தேர்வு வந்து பீட்சாக்குன்னு தான் என்ன ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க, ஸோ நம்மளே ஒரு படம் குறும்படம் எடுத்த மாதிரி ஒரு முன்னில படம் எடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கதை யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது என்ன ஐடியா பண்ணால் ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் நடக்கிற மாதிரி கதை எடுப்போம், ஏன்னா அப்பதான் கம்மி பட்ஜெட்ல பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு லொக்கேஷன் வந்து பெருசாலாம் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு வீடு, இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு ஆக்டர் அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சப்பதான் எனக்கு ஒரு சின்னதா ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு பீட்சா டெலிவரி பண்ற ஒருத்தர் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறான் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ அதுல இருந்து டெவலப் பண்ணதுதான் பீட்சாவோட முழு கிடைக்கிறது.
குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்.
பீட்சாஸ்
இதுதான் 45 மினிட்ஸ்ல வருதா?
சாரி மேம் வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
ஆஹா கொஞ்சம் லேட்டா,
சாரி பட் தி பீட்சா இஸ் ரியலி ஹாட்.
ஓகே ஃபைன் கம் இன் ப்ளீஸ் கீப் தட் ஹியர்.
சாரி மேடம்.
அதே என் வைங்கன சொன்னேன். இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். ஹா வாட்ஸ் தி பில் அமௌண்ட்?
இட்ஸ் 435 மேடம்.
ஓகே 1 மினிட்.
நாளைக்கு இதே நேரத்துல உங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். அடுத்ததா யாருமே மிஸ் பண்ணிராதீங்க.
மேடம் நான் ரெஸ்டாரண்ட் போய் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டுங்களா?
நான் மேலே இருக்க பாக்குறேன்.
மேடம் எங்க இருக்கீங்க?
மிகவும் குறைந்த பட்ஜெட்ல நீங்க இயக்கிய இந்த பீட்சா திரைப்படம் பிரம்மாண்ட வெற்றி அடைந்ததற்கான காரணங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எதை?
இந்த பொறுத்தவரைக்கும் பீட்சா படம் வந்து கண்டிப்பா போர் அடிக்காது, ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்து கொடுத்தது கண்டிப்பா ஆடியன்ஸ் தான். ஏன்னா அந்த படத்தை நிறைய பேர் ஏன்னா நாங்க என்ன நினைச்சிருந்தோம் அப்படின்னா பீட்சால வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது ஒரு எண்டு வந்து யாரும் இடையில சொல்ல கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சா சுவாரஸ்யம் போயிருந்த மாதிரி இருந்துச்சு.
உங்களோட அடுத்த படம் ஜிகர் தண்டாலையும் நீங்க வந்து அப்படி கடைசியா ஒரு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கீங்க இல்லையா?
ஓகே ஓகே. ஏன்னா பீட்சாவோட முடிவு வந்து தெரிஞ்சிச்சுன்னா சுவாரஸ்யம் இருக்காதுன்ற மாதிரி ஒரு பிலீஃப் இருந்து அப்புறம் நாங்களே பயந்தோம். பயந்தோம்னா என்னன்னா இந்த படத்துக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, ஒரு வாட்டி பார்த்துட்டு அடுத்த வாட்டி பாக்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஆனா பீட்சாவுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா வந்து நிறைய பேர் பல தடவை படம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து ஃபேமிலியை கூட்டு போய் பார்த்துன்னு சொல்லி ஆடியன்ஸ் அந்த படத்தை ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு தான் முழு நன்றியும் சொல்லணும்.
நானும் இந்த படம் வெளிவந்த பிறகு இது கொஞ்சம் த்ரில்லரான படம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட விமர்சனங்கள் எல்லாம் பார்த்த பிறகு தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலே வந்தது இந்த படத்துக்கு.
எடுத்துட்டு ஓட்டிடுவோமா?
ஏய் விளையாடாத.
ஏய் இது பாரு, நமக்கு இன்னும் கொஞ்ச நாளில் குழந்தை பிறந்துடும். நீ பீட்சா வித்து பொழைச்சு நான் என் அரியர் பாஸ் பண்ணி வேலை தேடி கொஞ்சம் யோசி, ஒரு மாசத்துல யூகே யூஎஸ் போய் செட்டில் ஆயிடலாம்.
சீரியஸா தான் சொல்றியா?
பீட்சாவே 30 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி ஆகலைன்னா காசு வாங்க மாட்டேங்கிறீங்கல்ல? ஏன் டைமுக்கு கிடைக்காத எதுவுமே வேஸ்ட் தான். 50 வயசுல பணக்காரனாயி என்னடா பிரயோஜனம்? ஆசிரமத்துல டொனேஷன் துணி, டொனேஷன் சாப்பாடுன்னு பாதி வாழ்க்கையை கழிச்சிட்டோம். இப்பதான் லைஃப் அனுபவிக்க போறோம். நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காக மயக்க.
ஏய் சார் ரொம்ப நல்லவர்.
நம்மளும் தான் மைக்கு.
சரி ஓகே, ஆனா எப்படி
இந்த காசுக்கு 10 நாள்ல போலி பாஸ்போர்ட் விசா டிகிரி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃப்ளைட் ஏற வரைக்கும் வேணா வேற ஊர்ல இருப்போம்.
எங்க போறது?
பெங்களூருக்கு போயிடலாம். இப்போ ஒரு பஸ் இருக்கும், முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை காணும்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க.
இப்போ ஒரு இயக்குனராக நீங்க ஒரு குறும்படம் இயக்குவதற்கும் ஒரு முழு நீள திரைப்படம் இயக்குவதற்கும் உள்ள சவால்கள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
சவால்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய சேலஞ்ச் வந்து ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு. அதாவது ஒரு குறும்படம்க்கான ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் ஒரு பிஜேபி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்குமானதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். அங்கேதான் பார்க்க முடியும். அதை தவிர்த்து வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறப்போ ஒரு ப்ரொடியூசர், நல்ல ஒரு ப்ரொடியூசர்ட பண்ணுறோம் அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆளுகள் இருப்பாங்க. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருப்பாங்க, அப்புறம் ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் கூட அப்படின்ற நிறைய டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். பட் இண்டிபெண்ட்டாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம தான் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் லீனியன்ஸ் இருக்குது. பட் சவால்கள் வரப்போ வந்து ஒரு பெரிய விஷயங்கள், பெரிய பட்ஜெட் வருது, ஒரு ஆர்ட் விஷயமா ஒரு செலவு பண்ணி அதை நம்மளால முடிக்கணும், டேஜுக்குள்ள முடியணுன்ற ப்ரெஷர் இருக்கும். மற்றபடி பெரிய சேலஞ்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் நல்லபடியாக எழுதி முடிக்கிறது தான். ஒரு பேஜுக்கு ஸ்கிரிப்டை முடிச்சிட்டாலே பாதி வேலை முடிச்சு.
கண்ணீரில் உன் கால் நனைப்பாய் கா.